சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 26 அத்தியாயம். நற்கிள்ளியின் இசை. அந்த நடுநிசையில் யவனர் மரக்கள தலைவன் அறையில் கடல்வேந்தன் யாரை எதிர்பார்த்திருந்தாலும் கண்டிப்பாக அரபியனான யூசுஃபை எதிர்பார்க்காததால், இவனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றானா என்று உள்ளூர வினவை கொண்டு பெரிதும் வியப்பு அடைந்த சமயத்தில், யூசுப் உள் அறையை நோக்கி வரவே சட்டென்று நிலக்கழியையும் இழுத்து கொண்டு உள் அறைக்கு கதவின் பின்புறம் மறைந்து கொண்டான். உள் அறையில் யாரும் இல்லை என்ற நினைப்பில் அதை நோக்கி வந்து கதவையும் பாதி அளவு திறந்து எட்டி பார்த்த யூசுப் அங்கிருந்த கலேபரத்தை பார்த்து, எனக்கு முன்பு வேறு யாரோ ஒருவன் இங்கே வந்திருக்கின்றார் என்று சற்று இறைந்த சொல்லி உள்ளே இருந்த பெரிய மரப்பெட்டியை வெளியிலிருந்து நோக்கினான். மரப்பெட்டி வாயை பிளந்து கொண்டு கிடப்பதையும், கிட்டத்தட்ட அதில் இருந்த பொருட்கள் எல்லாமே வெளியே சிதறொண்டு கிடப்பதையும் நோக்கி, நான் தேட வந்ததைத்தான் முன் வந்தவனும் தேடியிருக்கின்றான் என்று நினைத்த வண்ணமே உள்ளே காலடி எடுத்து வைத்து பெட்டியிடம் சென்றான். அறை கதவு ஒரு பாதி திறந்திருந்ததாலும், வெளியறை வெளிச்சம் அந்த பாதியில் விழுந்திருந்ததாலும், திறந்த கதவுக்கு பின்னால் இருந்த மறுபாதியில் இருட்டே அடித்து கிடந்ததன் விளைவாக நிலக்கள்ளி அணைத்த வண்ணமே கடல்வேந்தன் மூச்சு பேச்சின்றி நின்றிருந்ததால், அவர்கள் இருப்பதை அறியவே அறியாத யூசுப் பெட்டிக்குள் குனிந்து நோக்கினான். அதில் இருந்த இரண்டொரு துணிகளையும் கிரேக்க நாட்டு குறுவாள்களையும் எடுத்து கீழே போட்ட யூசுப் மீண்டும் பெட்டிக்குள் தலையை விட்டு ஆராய்ந்த போது அந்த அறை கதவு மெதுவாக சாத்தப்படுவதை உணர்ந்தான். அதனால், யாரது என்று கேட்டு இடையில் இருந்த குறுவாளை எடுக்க போனவன் தனது கை மிகுந்த முரட்டு கை ஒன்றால் பிடிக்கப்பட்டதையும் உணர்ந்து இருமுறை முனகினான். மூன்றாம் முறை முனகவில்லை. கடல்வேந்தனின் குறுவாள் அவன் தலையில் இறங்கிவிட்டதன் விளைவாக அடுத்து கடல்வேந்தன் துரிதமாக செயல்படலானான். பெட்டிக்குள் தலை தொங்கிக் கிடந்த யூசுப்பை பெட்டிக்குள்ளேயே திரித்து வெளியிருந்த துணிகளையும் அவன் மீது திணித்தான். பிறகு நிலக்கள்ளியை நோக்கி, வா போகலாம் என்று அழைக்க நிலக்கள்ளி கேட்டால், இவனை பெட்டிக்குள் வைத்து பூட்டிவிட்டால் என்ன என்று. அப்படி செய்தால் இவன் செத்து விடுவா? செத்தவன் பின்னால் நமக்கு சாட்சி சொல்ல மாட்டான், வேறு செய்திகளையும் சொல்ல மாட்டான் என்று கடல்வேந்தன், வா போகலாம் என்று அவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக தளத்தின் குறுக்கே நடந்து ஆகாயத்தை கவனித்தான். நிலக்கள்ளி, நான் எதிர்பார்த்ததை விட அதிக நேரமாகிவிட்டது. கிளேசியஸ் வருவதற்குள் போய்விடுவோம், வா என்று சொல்லிக்கொண்டு மரக்களத்தின் பக்க பலகைக்கு வந்து நூல் ஏணியில் முதலில் நிலக்கள்ளியை இறக்கினார். அவள் சமுத்திர ஜலமட்டத்தை அடைந்ததும் எட்ட ஒரு படகு துரிதமாக வருவதைக் கண்டு தானும் துரிதமாக இறங்கி கீழிருந்த படகில் நிலக்கள்ளியோடு ஏற படகை நற்கிள்ளி வேகமாக செலுத்தினான். சிறிது தூரத்தில் நின்றிருந்த கடல்வேந்தன் மரக்களத்தை நோக்கி, கடல்வேந்தன் தனது மரக்களத்தின் அருகில் வந்ததும் அதில் நிலக்கள்ளியையும் ஏறச் சொல்லி தானும் ஏறினான். அவளோடு நற்கிள்ளியை நோக்கி, நற்கிள்ளி, அதோ வரும் படகில் கிளேசியஸும் வருகின்றார். அவனோடு எத்தனை பேர் வருகின்றார்கள், யார் யார் வருகின்றார்கள் என்பதை புலனறிந்து வா என்று கூறி மரக்களத்தில் ஏறிவிட்டான். நற்கிள்ளியும் உடனடியாக தனது படகை திருப்பிக் கொண்டு சுள்ளியாற்று முகத்வாரத்தை நோக்கி செலுத்தினான். முகத்வாரத்தை அடைந்ததும் இடது கரையில் படகை கரையில் இழுத்து முனையில் பிணைத்துவிட்டு சிறு விளக்கு ஒன்றையும் ஏற்றிக்கொண்டு படகுக்குள் அரைவாசி படுத்த வண்ணம் ஓலை சுவடி ஒன்றை எடுத்து மெதுவாக படிக்கவும் பாடவும் முற்பட்டான். அப்போது மூன்றாம் ஜாமம் தொடங்கிவிட்டதாலும், அதுவரை மெதுவாக எழுந்த அலைகள் அதிகமாக எழுந்து இறைந்ததாலும், அவற்றின் ஓசையையே சுருதியாக வைத்துக் கொண்டு பூபால ராகத்தில் மெல்ல பாட்டை இசைத்தான் அற்கிள்ளி. பாட்டுக்கு என் கை ஏட்டைப்பா, கீதத்துக்கு என் குரல் நாதம் பார் என்று பாடினான். அத்தோடு நிற்கவில்லை அவன், கடல் நிலைக்கு அலையாய்ப்பார், கடவுளை அறிய அதன் பெரு ஓசையை பார் என்று கவிதையையும் அவனே வடித்து சற்றே இறைந்து பாடினான். இடையிடையே பாட்டை நிறுத்தி எட்ட யவன மரக்களத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த படகையும் பார்த்தான். படகு வேகமாக விரைந்தது. அது யவன மரக்களத்தை அணுகியதும் அதில் இருந்து நூல் ஏணியை ஆட்டிய ஒருவன் மேற்புறம் நோக்கி ஏதோ குரல் கொடுத்தான். பதில் ஏதும் இல்லாத போகவே விரைந்து ஏறினான் நூல் ஏணியில். சற்று நேரத்துக்கு எல்லாம் ஒரு பக்கத்தை கொளுத்திக் கொண்டு வந்த அந்த யவனன் முகம் அத்தனை தூரத்தில் பந்த ஒளியில் நன்றாகவே தெரிந்தது. அவனை முதலில் கணக்கெடுத்த நற்கிள்ளி மற்றும் அறுவர் அந்த படகில் இருந்து நூல் ஏணியில் தொடர்ந்து ஏறியதையும் கடைசியாக கிளேசியஸ் ஏறியதையும் கவனித்தான். கிளேசியஸை எதிர்பார்த்த நற்கிள்ளி அத்தோடு 7 பேர் என்ற முடிவு கட்டி ஓலைச்சுவடி மீது கண்களை மீண்டும் நாட்ட முயன்ற சமயத்தில் மற்றொரு படகும் அந்த மரக்களத்தை நோக்கி விரைந்தது. அந்த படகு நூல் ஏணியை அணுகியதும் அதில் இருந்து நல்ல உயரமும் பருமனும் உள்ள ஒரு யவனன் எழுந்ததையும், அவள் நூல் ஏணியில் ஏறுவதற்கு மற்றும் இரு யவனர்கள் கைலாக கொடுத்ததையும் கவனித்த நற்கிள்ளி,
இவன் யாரோ பெரிய மனிதனாயிருக்க வேண்டும் என்று ஊகித்தான்.
அவன் நூல் ஏணியில் ஏறி தளத்தில் ஏறப்போன சமயத்தில் அவன் முதுகுக்கு குறுக்கே வெட்டு காயம் ஒன்று இருந்ததையும்,
அந்த வெட்டுக்காயம் பந்தத்தின் வெளிச்சத்தில் பயங்கரமாக தெரிந்ததையும் கவனித்தான். அவனை எங்கும் பார்த்ததாக நற்கிள்ளிக்கு நினைவில்லாததால் அவன் ஒருவேளை யவன மரக்கலத்தின் தலைவனாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான். பிறகு தனது படகின் விளக்கை அணைத்துவிட்டு ஓலைச்சுவடியையும் கட்டிவிட்டு படகில் கால்களை நீட்டிப்படுத்தான். ஆனால் உறக்கம் வரவில்லை நற்கிள்ளிக்கு. அகாயத்தை நோக்கி விண்மீன்களை கணக்கிட்ட வண்ணம் படுத்து கிடந்தான். சுக்கிரனும் மெல்ல மெல்ல உதயமானான். குரு மறைந்தான். விண்மீன்களின் இந்த விசித்திரத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் தூரத்தில் யாரோ மூவர் வருவதை கண்ட நற்கிள்ளி மூச்சு பேச்சு காட்டாமல் உற்று கவனித்த வண்ணம் இருந்தான். இழுத்து வரப்பட்டவன் மணலில் தள்ளப்பட்டான். வேகமாக பிறர் யவனர் கப்பலை நோக்கி விளக்கொன்றை ஆட்டிவிட்டு சென்றார்கள். அந்த விளக்கின் ஒளிக்கு பதில் ஒளி தெரிந்தது. யவனர் மரக்களத்தில் இருந்து இழுத்து வந்து தள்ளாடப்பட்டவனை யாரோ ஒருவர் சுட்டி காட்டி ஏதோ சொல்ல யவன மரக்களத்தில் இருந்து இருவர் மீண்டும் நூல் ஏணியில் இறங்கினார்கள். படகு ஒன்றை எடுத்துக்கொண்டு கரையை நோக்கி வரவும் முற்பட்டார்கள். இழுத்து வந்து வீழ்த்தப்பட்டவன் விளக்கு சமிஞ்சைகளையும் படகு வர முற்பட்டதையும் கவனித்திருக்க வேண்டும். எழுந்து வேகமாக ஓடத் தொடங்கினான். ஓடத் தொடங்கியவன் நேராக நற்கிள்ளியின் படகை நோக்கி ஓடி வந்து படகுக்கு அடியில் பதுங்கினான். படகுக்கு அருகில் வந்ததும் அவன் யார் என்பதை புரிந்து கொண்ட நிலக்கள்ளி, நற்கிள்ளி சீக்கிரம் எழுந்து படகுக்குள் படுத்துவிடு என்று தூரிதமாக கூறியதன்றி ஒரு கையை கொடுத்து இவனை இழுத்து தனக்கு அருகில் படகுக்குள் தள்ளி கொண்டான். பிறகு ஒரு பெரிய சீலையால் அவனை போர்த்தவும் செய்தான். மீண்டும் தனது விளக்கை ஏற்றி ஏடுகளை புரட்டவும் பாடவும் தொடங்கினார். யவனர் மரக்களத்தில் இருந்து வந்த இருவர் கரையை அடைந்ததும் நாற்புறமும் நோக்கினார்கள். இங்கு யாரையும் காணோம் என்றான் ஒருவன். அப்படியானால் யூசப் பொய் சொல்லியிருக்கின்றான் என்றான் இன்னொருவன். விளக்கு அடையாளம் காட்டினார்களே என்று வினவினான் முதல்வன். நம்மை மோசம் செய்வதற்காக இருக்கும் என்றான் இன்னொருவன். இதற்கு நமது தலைவர் யூசப்பை லேசில் விடமாட்டார் என்றான் முதல்வன். மரக்களத்தில் கட்டி தோலை உரித்து விடுவார் என்றான் இன்னொருவன். அந்த சமயத்தில் நற்கிள்ளியின் படகை பார்த்த அந்த இருவரும் எதற்கும் அதோ அந்த படகோட்டியை கேட்போம் என்று படகை நோக்கி வந்தார்கள். அவர்கள் வருவதை பார்த்த நற்கிள்ளி மெதுவாக காதல் பாட்டு ஒன்றை இசைத்தான். வந்த இருவரும் அவன் பாடுவதை கேட்டு எரிச்சல் கொள்ள ஒருவன் கேட்டான், இப்பொழுது எதற்காக இதை பாடுகிறாய் என்று.
நீர் யார் அதை கேட்க
என்றான் நற்கிள்ளி. பார்த்தால் தெரியவில்லையா நாங்கள் யவனர் என்றான் ஒருவன்.
உன் மாதிரி யவனர் இங்கு பல பேர் இருக்கின்றார்கள்
என்று அசட்டியாக கூறிவிட்டு கீழே சீலைக்கடியில் படுத்திருந்தவனை சுட்டிக்காட்டி,
என் மனைவி எழுந்து விடுவாள், கூச்சலிடாதே, மெதுவாக பேசு என்றார்.
உன் மனைவிக்கு இங்கு என்ன வேலை என்று ஒரு யவனன் கேட்டான்.
என் மனைவிக்கு என் படகில் என்ன வேலையா? வேறு எங்கு இருக்கும் வேலை அவளுக்கு
என்று நற்கிள்ளி.
யவனா, மரியாதையாக போய்விடு, என் பாட்டுக்கு குறுக்கே வராதே
என்று கூறிவிட்டு மீண்டும் பாடத் தொடங்கி படகில் இருந்தவன் மீது ஒரு கையையும் போட்டு அணைத்தான். யவனர் இருவரும் சிறிது தயங்கினர். ஏய் படகோட்டி, இங்கு யாராவது வந்ததை பார்த்தாயா என்று ஒருவன் கேட்டான்.
யாரையும் நான் பார்க்கவில்லை, என் மனைவி அருகில் இருக்கும் போது நான் வேறு எந்த பெண்ணையும் பார்ப்பதில்லை என்றான் நற்கிள்ளி.
வந்தது பெண்ணல்ல என்று ஒரு யவனன் சொன்னான்.
பெண்?
ஆண்.
ஆணை எதற்காக நான் பார்க்க வேண்டும்?
அதற்கு மேல் அவனை ஏதும் கேட்காத முதல் யவனன், இவனை கேட்பதில் ஏதும் பயனில்லை, வா தேடுவோம், அவன் எங்கும் அறிந்திருக்க முடியாது என்று கூற இருவரும் நடந்தனர் மீண்டும் எதிரே தெரிந்த குடியிருப்புகளை நோக்கி. நற்கிள்ளி மீண்டும் பாட்டை தொடங்கினார். அவன் இசைக்கு உதய கால பட்சிகள் சுருதி கூட்டின. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.